கருணை உன் வடிவல்லவா.
இரு இரக்கத்தின் ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
கடவுள் உன் பெயரல்லவா.
எனதருமை அன்புள்ளங்களே, இரக்கத்தின் வடிவே இறைவன் என்பதை எல்லா மதங்களும் ஆணித்தரமாக சொல்கின்றன. இரக்கமே உருவான இறைவனை கொண்டாட திரு அவை நம்மை இன்று அழைக்கின்றது. உயிர்ப்பு விழாவுக்கு அடுத்து வரும் ஞாயிறை இறை இரக்கத்தின் ஞாயிறு என்று அழைக்கின்றோம். இறை இரக்கத்தின் ஞாயிறை வழிபாட்டு காலத்தின் ஒரு பகுதியாக 2000 இணைத்தவர் திருத்தந்தை 2 ஜான் பால். 5 பின் 2005 இறை இரக்கத்தின் ஞாயிறுக்கு முந்தைய இரவு திருத்தந்தை 2 ஜான் பால் அவர்கள் இறைவனின் இரக்கத்தில் இரண்டறக் கலந்தார். 2011 இறை இரக்கத்தின் ஞாயிறன்று திருத்தந்தை 2 ஜான் பால் அவர்கள் முத்திப்பேறு பெற்றவராகவும், 2014 அதே இறை இரக்கத்தின் ஞாயிறன்று புனிதராகவும் உயர்த்தப்பட்டார். அன்பு இதயங்களே, திருத்தந்தையர் 2 ஜான் பால் அவர்களையும் 23 ஜான் அவர்களையும் புனிதர்களாக உயர்த்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஏன் இறை இரக்கத்தின் ஞாயிறை தேர்ந்தெடுத்தார் என்று செய்தியாளர்கள் அவரிடம் கேட்டபோது அவர், இவ்வுலகம் என்றுமில்லாத அளவுக்கு இரக்கத்தை இழந்து தவிக்கின்றது, எனவே நாம் வாழும் இந்த உலகத்திற்கு இரக்கத்தின் காலம் மிக அதிகமாக தேவைப்படுகிறது என்று பதில் சொன்னார்.
அன்பு நெஞ்சங்களே, இவ்வுலகம் என்றுமில்லாத அளவு இரக்கத்தை இழந்து தவிக்கின்றது என்பதை நம் உள்ளங்களில் ஆணிகொண்டு அறிந்துள்ளது அண்மையில் நாம் கடந்து வந்த புனித வாரம். April 9 புனித வாரத்தின் முதல் நாளான குருத்து ஞாயிறன்று எகிப்து நாட்டின் காப்டிக் ஆர்த்தடாக்ஸ் கோவில்கள் 2 வழிபாட்டு நேரத்தில் தற்கொலை குண்டுதாரிகள் 2 தங்கள் உடலில் பொருத்தப்பட்டிருந்த குண்டுகளை வெடிக்கச் செய்ததால் 47 பேர் உயிரிழந்தனர், 100 மேலானோர் காயமுற்றனர். புனித வாரத்தின் இறுதி நாள் சனிக்கிழமை சிரியா நாட்டில் போரின் கொடுமையிலிருந்து தப்பித்துச் செல்வோர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் 126 பேர் கொல்லப்பட்டனர். இவர்களில் 70 அதிகமானோர் குழந்தைகள். கடந்த ஆண்டு உலகெங்கும் உயிர்ப்பு பெருவிழா கொண்டாடப்பட்ட போது பாகிஸ்தான் லாகூர் நகர் பூங்காவில் நிகழ்ந்த தற்கொலை குண்டுவெடிப்பில் 75 பேர் கொல்லப்பட்டனர். இவ்வாண்டு அத்தகைய முயற்சியை லாகூர் பேராலயத்தில் ஒருவர் மேற்கொள்ளச் செல்லும் வழியில் காவல்துறையினர் அவரை சுட்டு கொன்றதால் அவரது உடலில் பொருத்தப்பட்டிருந்த குண்டுகள் வெடிக்கப்படவில்லை.
அன்பு இதயங்களே, அர்த்தம் எதுவுமே இல்லாமல் வன்முறைகள் நிகழும்போது நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லித்தரப்படும் வழிகள் மன்னிப்பு மற்றும் ஜெபம். இந்த இரண்டையும் இணைத்து இயேசு கல்வாரியில் சொன்ன வார்த்தைகள் அடிக்கடி நமக்கு நினைவுறுத்தப்படுகின்றன. தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. அன்பு இதயங்களே, இறை இரக்கத்தின் ஞாயிறை கொண்டாடும் போது கல்வாரியில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு தன் கொலைக்காரர்களை மன்னிக்கும்படி தந்தையிடம் வேண்டிய சொற்களை இந்த ஞாயிறு வழிபாட்டின் போது புரிந்து கொள்ள முயல்வோம்.
கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா, கருணை உன் வடிவல்லவா.
அன்பு இதயங்களே, மன்னிப்பை வலியுறுத்தி சிலுவையில் இயேசு கூறிய வார்த்தைகளின் ஆழத்தை புரிந்து கொள்ள இருவேறு மடல்கள் உதவியாக இருக்கும். முதல் மடல், கடந்த பல மாதங்களாக சமூக வலைத்தளங்களில் பலராலும் பகிர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு மடல். 2015 நவம்பர் 13 வெள்ளிக்கிழமை பாரிஸ் மாநகரிலும் புறநகர் பகுதியிலும் நடந்த தீவிரவாத தாக்குதலில் தன் இளம் மனைவியை இழந்த ஒருவர் தீவிரவாதிகளுக்கு எழுதியுள்ள திறந்த மடல் இது.
வெள்ளிக்கிழமை மாலை ஓர் அற்புத உயிரை நீங்கள் திருடிக் கொண்டீர்கள். அவர்தான் என் அன்பு மனைவி, என் மகனின் தாய். ஆனாலும் என் வெறுப்பை உங்களால் பெற முடியாது. நீங்கள் யாரென்றே எனக்கு தெரியாது, தெரிந்து கொள்ளவும் விருப்பமில்லை. நீங்கள் எல்லாருமே இறந்த ஆன்மாக்கள். கடவுளுக்காக கண்மூடித்தனமாக நீங்கள் கொள்கிறீர்களே, அந்த கடவுளின் சாயலில் நாம் படைக்கப்பட்டுள்ளோம் என்றால் என் மனைவியின் உடலை துளைத்த உங்கள் ஒவ்வொரு குண்டும் அந்த கடவுளின் உள்ளத்தை காயப்படுத்தி இருக்கும். முடியாது, என் வெறுப்பை பெறும் திருப்தியை உங்களுக்கு நான் தர முடியாது. அதைத்தானே நீங்கள் விரும்புகிறீர்கள்? வெறுப்புக்கு கோபத்தால் நான் விடையளித்தால் உங்களை ஆட்டி படைக்கும் அறியாமைக்கு நானும் அடிமையாகி விடுவேன். நான் பயத்தில் வாழ வேண்டும், எனக்கு அருகில் இருப்போர் அனைவரையும் சந்தேகத்தோடு பார்க்க வேண்டும் என்பதுதானே உங்கள் விருப்பம்? அது நிச்சயம் நடக்காது. நீங்கள் தோற்றுவிட்டீர்கள். என் பாதுகாப்பிற்காக என் உள்மன சுதந்திரத்தை பலிகொடுக்க மாட்டேன். இப்போது இருப்பது நாங்கள் இருவர் மட்டுமே, நானும் என் மகனும். ஆனால் உலகின் இராணுவங்களை விட நாங்கள் சக்தி வாய்ந்தவர்கள். என் செல்ல மகன் வாழப்போகும் ஒவ்வொரு நாளும் தன் மகிழ்வாலும் சுதந்திரத்தாலும் உங்களை அவன் அவமானப்படுத்திக் கொண்டே இருப்பான்.
ஹெலன் முயால் என்ற தன் இளம் மனைவியை இழந்த அந்துவான் லெய்ரி என்ற பத்திரிகையாளர் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட திறந்த மடல் இது. தெளிவான துணிவான உணர்வுகளை வெளியிடும் இம்மடல் வெறுப்புக்கு பணிய மாட்டேன் என்ற உன்னத உண்மையை சொல்லுகின்றது. அதேவேளை இரக்கம் என்ற உண்மைக்குள் இன்னும் ஆழமாக செல்லாமல் எழுதப்பட்ட மடலோ என்று நம்மை சிந்திக்க வைக்கின்றது. இத்தகைய மடலை வாசிக்கும் வன்முறையாளர்களின் வெறுப்பு இன்னும் கூடுமோ என்ற அச்சமும் எழுகின்றது. அன்பு இதயங்களே, இதிலிருந்து மாறுபட்ட மற்றொரு மடல் ஒரு துறவியால் எழுதப்பட்டது. இஸ்லாமிய தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட கிறிஸ்டியன் தி ஜர்ஜ் என்ற ஒரு துறவி தன் மரணத்திற்கு முன் எழுதிய ஒரு மடலை சிந்தித்து பார்க்கலாம். சிஸ்டர்சியன் துறவு சபையைச் சேர்ந்த அருள்பணி கிறிஸ்டியன் அவர்கள் அல்ஜீரியா நாட்டில் பணியாற்றிய போது இஸ்லாமிய தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டார். அல்ஜீரியாவில் பணியாற்றுவதற்கென இவர் இஸ்லாமிய மதத்தையும் குரானையும் ஆழமாக படித்து தேர்ந்தவர். இஸ்லாமிய மதத்தின் மீது பெருமதிப்பு கொண்டிருந்தவர். தீவிரவாதிகள் பிடியில் சிக்கியிருந்த போது அருள்பணி கிறிஸ்டியன் அவர்கள் எழுதிய ஒரு மடல் உலகில் நிலவும் வன்முறைகளை புரிந்து கொள்ளவும் அவற்றிற்கு நம் பதிலிருப்பு எவ்விதம் அமைய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளவும் உதவியாக இருக்கும். இதோ அருள்பணி கிறிஸ்டியன் அவர்கள் எழுதி வைத்த இறுதி சாசனம்.
என் நேரமும் எனக்கு மரணம் வரலாம். இன்று இப்போது அது வரலாம். தீவிரவாதத்தின் பலிகடாவாக நான் மாறும் போது என் துறவு குடும்பம், என் உறவினர் அனைவரும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். என் வாழ்வு இறைவனுக்கும் இந்நாட்டுக்கும் முற்றிலும் வழங்கப்பட்டது என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். என்னைப் போலவே கொடூரமான மரணங்களை சந்தித்து மறக்கப்பட்ட பலரை நினைவில் கொள்ளுங்கள். என் மரணம் நெருங்கி வரும் வேளையில் என்னை மன்னிக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுவதற்கு எனக்கு நேரம் கிடைக்க வேண்டும். அதே வண்ணம் என்னை கொல்பவர்களுக்கு மன்னிப்பு வேண்டவும் எனக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும். என் கொலைக்கு காரணம் இவர்களே என்று கண்மூடித்தனமாக இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டால் அது என்னை மகிழ்விக்காது. பொதுப்படையாக எழும் இவ்வித குற்றச்சாட்டுகளால் அல்ஜீரிய மக்களையும் இஸ்லாமியரையும் சந்தேகத்தோடு மரியாதையின்றி பார்க்கக்கூடிய சூழல் உருவாகும். இறைவன் விரும்பினால் என் இறுதி நேரத்தில் நான் செய்ய விழைவது இதுதான். தந்தையாம் இறைவன், இஸ்லாமியர் அனைவரையும் தன் அன்பு குழந்தைகளாக பார்ப்பது போல் நானும் அவர்களை பார்க்கும் வரம் வேண்டுகின்றேன். என் இறுதி நேரத்தை நிர்ணயிக்கும் அந்த ஒருவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இறைவனின் சாயலை உம்மில் காண்கின்றேன். இறைவனுக்கு விருப்பமானால் நாம் இருவரும் நல்ல கல்வர்களைப் போல் விண்ணகத்தில் சந்திப்போம். ஆமென்.
அன்பு இதயங்களே, அருள்பணி கிறிஸ்டியன் அவர்கள் எழுதிய இம்மடல் காயங்களை திறப்பதற்கு பதில் அந்த காயங்களிலேயே மீட்பை காண்பதற்கு அழைப்பு விடுக்கின்றது. இதுதான் அன்று இயேசுவுக்கும் தோமாவுக்கும் இடையே நிகழ்ந்தது. கல்வாரியில் காயப்பட்டது போதாதென்று சீடர்களின் சந்தேகத்தாலும் நம்பிக்கை இழந்த நிலையாலும் இயேசு மீண்டும் காயப்படுகின்றார். இருப்பினும் அந்த காயங்களை தொடுவதற்கு தன் சீடர்களையும் நம்மையும் அழைக்கின்றார். காயங்களை தொடுவது மீண்டும் வலியை உருவாக்கும். ஆனால் அன்புடன் நம்பிக்கையுடன் தொடும்போது காயங்கள் குணமாவதற்கும் வழிபிறக்கும். இதுதான் அன்று இயேசுவுக்கும் தோமாவுக்கும் இடையே நிகழ்ந்தது.
எனதருமை அன்புள்ளங்களே, தன் காயங்களை தொடுவதற்கு இயேசு விடுத்த அழைப்பை ஏற்று தோமா இயேசுவை தொட்டாரா என்பதை நற்செய்தி தெளிவாக சொல்லவில்லை. உடலால் தோமா இயேசுவை தொட்டிருக்கலாம், தொடாமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த அழைப்பின் வழியாக தோமாவின் மனதை இயேசு மிக ஆழமாக தொட்டார். எனவே அந்த மிக ஆழமான மறை உண்மையை தோமா கூறினார்.
நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள்.
இயேசுவை கடவுள் என்று அறிக்கையிட்ட முதல் மனித பிறவி தோமாதான். இவ்விதம் ஆழமாய் தொட்டு தன்னை மீட்புக்கு அழைத்து சென்ற இயேசு கிறிஸ்துவை உலகெங்கும், குறிப்பாக இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் திருத்தூதர் தோமா. அன்பு இதயங்களே, இறைவனின் இரக்கம் சந்தேக புயல்களை அடக்கும், சந்தேக மலைகளை தகர்க்கும், சந்தேக கல்லறைகளை திறக்கும். உயிர்த்த இறைவனை தொட்டுணர அழைக்கும் இந்த இறை இரக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்வில் உணர சந்தேக தோமா என்று அழைக்கப்படும் புனித தோமையாரின் பரிந்துரையோடு வேண்டுவோம்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.